ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்களை அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை திரியக தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நம்முடைய திருச்சபைக்குள்ளே வரும்போதெல்லாம் நான் எண்ணுகிறது நம்முடைய மறுமைக்கு உட்பட்ட நம்முடைய அருமையான போதகர் நம்முடைய அருமையான சந்தர்லைட் ஐயா அவர்களைத்தான். அவர்களை என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நபர். நான் அவரை போதகர் ஐயா என்று சொல்வதை காட்டிலும் அண்ணன் என்றே தான் எப்போதும் அழைப்பது உண்டு. ஆகவே இந்த அருமையான திருச்சபையிலே மறுபடியும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவர் எனக்கு அனுகிரகம் கொடுத்தார். உங்கள் பிரார்த்தனைகளில் எனக்காக ஜெபியுங்கள். நானும் என்னால் ஏன்று புரிந்தும் நம்முடைய திருச்சபை இன்றைக்கு இருப்பது போல ஆயிரக்கணக்கான மடங்கு வளர்ந்து பெருக ஆண்டவர் உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனையில் ஈடுபடுவோம். அன்பின் பிதாவே, கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். ஆகவே தூய ஆவினால் எங்களை ஆட்கொண்டு நல்ல தீர்மானம் செய்ய பலந்தாரும். குறிப்பாக ஆண்டவரே, வார்த்தைகளை பதறாதபடி ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கியிருந்து தேவ பயத்தோடு சிலுவைக்குள் ஒளிந்து கொண்டு ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்க எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். ஆண்டவரே, எல்லா மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட தன்னுடைய வசனத்தின் ஊடாக பேசுவாராக. லூக்கா நற்செய்தி நூல் 19:42 வசனத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. அது என்னவென்று சொன்னால், இதோ சந்திக்கிற காலத்தை நீ அறியாமல் போனாயே என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அந்த அருமையான வார்த்தையை சொல்கிறார். இந்த அருமையான ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் பிதாவினுடைய ஒரே குமாரன். அவர்தான் மேசியா. அவர் அந்த பூமியிலே வந்திருக்கிற காலங்களிலே எருசலேம் மக்கள் அல்லது யூத மக்கள் ஆண்டவரை யாரென்று அறியாமல் போனார்கள். ஆகவேதான் லூக்கா 19:42 சொல்லப்படுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளியாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். ஆகவே இந்த ஒரு வசனத்தின் ஊடாக என்னுடைய உள்ளத்திலே ஒரே ஒரு தலைப்பு கிடைத்தது. அந்த தலைப்பு என்ன? ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வாய்ப்புகள். நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமாய் நடக்கிற சம்பவங்களை யாருமே வாய்ப்புகள் என்று சொல்வதில்லை. திடீரென்று உங்கள் அமெரிக்க ஜனாதிபதியை சந்திப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை ஒரு பெரிய வாய்ப்பாக எண்ணுவோம் அந்த சந்திப்பை. அதே போல நம்முடைய தொழிலிலே அல்லது வாழ்விலே ஒரு முன்னேற்ற பாதை திடீரென்று வருமானால் அதை ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி என்று நாம் எண்ணுவது உண்டு. ஆனால் இந்த வாய்ப்புகள் மிக முக்கியமான ஒரு காரியமாகும். இந்த வாய்ப்புகளை குறித்து நான் திருமறையை உட்கார்ந்து ஜெபத்தோடு அதை வாசித்து பார்த்தேன். அதிலே ஒரே ஒரு காரியத்தை நான் 3 குறிப்புகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு இடத்திலே சொல்லியிருக்கிறார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே நீங்களும் நானும் இந்த மாலை வேளையிலே தேவ சன்னிதானத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் சிந்தித்து அலசி பார்க்க வேண்டும். அப்படி அலசி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வாய்ப்புகளை நாம் தவற விட்டிருக்கிறோம் அல்லது தொலைத்து விட்டிருக்கிறோம். ஆனால் சில வாய்ப்புகளை நாம் தள்ளி விட்டிருக்கிறோம் அல்லது அதை நாம் அல்லல் தட்டி இருக்கிறோம். பல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு வாய்ப்புகளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். 3 விதமான வாய்ப்புகளை நான் பிரிக்கிறேன். முதலாவது என்னவென்றால் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தவற விட்ட வாய்ப்புகள். கொஞ்சம் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஆன்மீக ரீதியிலே அல்லது உலக பிரகாரமான காரியங்களிலே அல்லது வேலை செய்கிற சூழ்நிலைகளிலே அல்லது கல்வி கற்கிற அந்த நிலைகளிலே எத்தனையோ வாய்ப்புகளை ஆண்டவர் தந்தார். ஆனால் அந்த வாய்ப்புகளை சிலதை பலதை நாம் தவற விட்டிருக்கிறோம். ஆகவேதான் சொல்கிறேன், மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தவறவிட்ட வாய்ப்புகள். இந்த தவறவிட்ட வாய்ப்புகளிலே நான் மூன்று காரியங்களை சொல்கிறேன். அநேகர் தவறவிட்ட வாய்ப்புகளுக்காக அவரை குறை சொல்வோம், அரசாங்கத்தை குறை சொல்வோம், மனிதர்களை குறை சொல்வோம், அல்லது பெற்றோர்களை நாம் குறை சொல்வது உண்டு. ஆனால் இந்த தவறவிட்ட வாய்ப்புகளுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. எபிரேயர் நிருபம் 12:16-17 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேத பாடமாக வாசிக்க கேட்டோம். அதிலே ஏசாவை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த ஏசா என்பவருக்கு அவனுக்கு பெர்த்ரைட், அதாவது சேஷ புத்திர பாகம் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் ஒரு நாள் களைத்து வருகிறார். வரும்பொழுது பசியினுடைய கொடுமை. அந்த சமயத்திலே யாக்கோப் என்ன செய்கிறான், ஒரு கூழ் காய்த்து கொண்டிருக்கிறான். ஆகவே கூழை கேட்கிறான். உடனே யாக்கோபு தந்திரமானவன், அவன் சொல்கிறான், நான் கூழை தருகிறேன், ஆனால் நீ உன்னுடைய அந்த பெர்த்ரைட் சேஷ புத்திரத்தை கொடுப்பாயா என்று. உடனே அவன் சொல்கிறான், ஏசா சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, நானே சாக போகிறேன், இந்த சேஷ புத்திர பாகம் எதற்கு என்று சொல்லி அவாறு கொடுக்கிறேன் என்றான். ஆணையிட்டு கொடு என்றான். ஆணையிட்டு கொடுத்தான். கூழ் கொடுத்து தந்திரமாய் இந்த சேஷ புத்திர பாகத்தை யாக்கோபு வாங்கி கொண்டான். இந்த சேஷ புத்திர பாகம் என்றால் என்ன, ஒரு யூத குடும்பத்திலே முதல் பையனுக்கு தான் இந்த சேஷ புத்திர பாகம் கிடைக்கும். அவர்களுக்கு ஆஸ்தியிலே 2 மடங்கு கிடைக்கும். அதே சமயத்திலே ரெஸ்பான்சிபிலிட்டியிலே 2 மடங்கு கிடைக்கும். அதே சமயத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிறதிலே முன்னுரிமை கொடுக்கப்படும். இவ்வளவுலாம் அந்த பெத்ரைட்டினுடைய சாக்கியங்கள். ஆனால் இதைவன் அலட்சியம் பண்ணினான். திருமறையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு வேத வசனம் மிக அழகாய் சொல்கிறது. ஆதியாகமம் 26:29 நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த பகுதி வருகிறது. ஆனால் எபிரேய நிருபாக்கியவன் அழகாக எழுதுகிறான், அதை அலட்சியம் பண்ணி அதை விற்று போட்டான், அதை சீர்கெட்டவனாய் மாறினான். பின்பாடு அவன் எவ்வளவோ மனஸ்தாபப்பட்டாலும் அது கிடையாமல் போனதே என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏசாவுக்கு அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அந்த சேஷ புத்திர பாக்கியம். அதாவது பேக் டு த பைபிளிலே உட்ரோ க்ரோல் என்கிற ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் ஒரு புஸ்தகத்தை இப்படி எழுதுகிறார், நம்முடைய ஹேர் ஸ்டைலை நாமே சூஸ் பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கை துணையை நாமே தெரிந்து கொள்ளலாம், நாம் எந்த சபைக்கு செல்ல வேண்டும் என்று நாமே முடிவெடுக்கலாம், எந்த வகையான ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம், ஆனால் எந்த வங்கியிலே நம்முடைய பணத்தை முதலீடு பண்ண வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானம் செய்யலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்குத்தான் நான் பிறப்பேன் என்று உங்களால் தீர்மானம் செய்ய முடியாது. இது யார் என்றால் இது ஆண்டவருடைய கிருபை. அப்படியானால் அங்கே ஏசாவுக்கு அவன் முதல் பையனாக வருகிறான், அவனுக்கு சேஷ புத்திர பாகம் கிருபையாய் கிடைக்கிறது. அதனுடைய அருமையை உணராமல் ஒரு கூழுக்காக அவன் விற்று போட்டான். சகோதர சகோதரிகளே, அநேகர் தவறவிட்ட அந்த வாய்ப்புகளை பார்ப்பீர்களானால் உடல் சம்பந்தமான சில ஆசைகளினாலே அதை தவற விட்டிருக்கலாம். மத்தேயு நற்செய்தி நூல் 19:16-22 வாசித்தால், ஒரு நியாயசாஸ்திரியாகிய ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்திலிருந்து சொல்கிறார், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், கற்பனைகளை கை கொள். உடனே சொல்கிறார், நான் சிறு வயதிலிருந்து அதை கை கொள்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, உனக்குரியதை எல்லாவற்றையும் விற்று ஏழைக்கு கொடுத்து விட்டு என் பின்னாலே வா என்றார். அவனுடைய கூற்று என்ன, 10 கற்பனைகளையும் நான் சிறு வயதிலிருந்து கை கொள்கிறேன் என்றார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கேள்விகள் பரீட்சையிலே அப்படி வந்தால் எழுதுவார்கள். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டால் பதில் தெரியும், எழுதாமல் போய்விடுவார்கள். ஆண்டவர் இந்த மனிதனுக்கு ஒரு பரீட்சை வைத்தார். அந்த பரீட்சை என்ன? முதலாம் கற்பனையை நீ கை கொண்டாயா என்று நேரடியாக கேட்கவில்லை. அவனை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? உனக்குரியதை விற்று ஏழைக்கு கொடுத்து விட்டு என் பின்னாலே வா என்றார். அதனுடைய பொருள் என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒன்றையும் நீ ஆராதனை செய்யாதிருப்பாயாக. அதை அவர் சூசகமாய் சொன்னபோது அந்த வாலிபன் புரிந்து கொள்கிறான், துக்கத்தோடு போய்விடுகிறான். ஆண்டவரனுடைய வாயிலிருந்து அவன் வார்த்தையை கேட்கிற ஒரு சிலாக்கியம் பெற்றவன், ஆண்டவரை பார்க்கிற ஒரு வாய்ப்பை பெற்றவன், ஆண்டவர் மூலமாக நற்செய்தியை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றவன். ஆனால் திருமறை என்ன சொல்கிறது? அவன் துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். காரணம் என்ன? ஏசாவுக்கு கூழ் ஒரு காரணம், ஆனால் இந்த நியாயசாஸ்திரிக்கு வாய்ப்பை இழப்பதற்கு காரணம் தெரியுமா? பெரிய ஆஸ்திகள். அநேக சமயங்களிலே நம்முடைய ஆஸ்திகள், அநேக காரியங்கள், ஆண்டவரோடு உள்ள அந்த வாய்ப்பை அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தடுத்து விடுகிறது. இன்னொன்றை சொல்கிறேன். ஆதியாகமம் 49 ரூபன் என்கிற ஒரு அருமையான மகன். அந்த ரூபனை குறித்து திருமறை அழகாக சொல்கிறது, நீ சேஷ்ட புத்திரவான், என் வல்லமையிலே பலமுள்ளவன், ஆனால் தண்ணீரை போல தழுமினவன். அவனுடைய வாழ்க்கையிலும் அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவனை விட்டு கடந்து போய்விட்டது. காரணம் என்ன? தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளோடு தகாத உறவு வைத்தான். இவன் வாழ்க்கையில காரணம் என்ன? செக்ஸ் அல்லது இம்மாரலிட்டி, ஒழுக்கக்கேடு. எனக்கு தெரிந்த ஒரு போதகர், அவர் அருமையாய் திருமுறையை கற்றுக் கொடுக்கிறவர், அவர் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் கிருபை பெற்றவர். நாங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டோம் அந்த பேராயத்திலே ஒரு பிஷப்பாய் வருவார் என்று எண்ணி நாங்கள் அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் அவர் ஒரு பெண்ணிடத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டார், இம்மாரலிட்டி விழுந்தார். அதனுடைய விளைவு என்ன? பேராயராய் வருகிற வாய்ப்பையும் இழந்தார், அவருடைய ரெப்புடேஷன், அவருடைய பேரையும் இழந்தார், அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பெரும் பாக்கியத்தை இழந்து போனார். சிலருக்கு ஆகாரம், சிலருக்கு ஆஸ்தி, சிலருக்கு ஒழுக்கக்கேடு. அப்படியானால் இந்த மூன்றுமே என்ன செய்கிறது என்றால், இந்த திருமறையிலே சொல்லப்பட்ட அநேகர் வாய்ப்பை இழந்ததற்கு காரணங்களாயிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனசாட்சியை தொட்டு பாருங்கள், உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். அநேக ஆண்டவர் தந்த வாய்ப்பை இழந்ததற்கு இந்த மூன்று காரணங்கள் அல்ல, விதவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வாய்ப்புகள் இழந்தவர்களுக்கு வாய்ப்புகள் திரும்ப வருமா என்பது கேள்விக்குறி. பாருங்கள், தாவீதுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார், பேதுருவுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார், ஆனால் சிலருக்கு வாய்ப்பு வரவே இல்லை. அப்படியானால் வாய்ப்பு வருவதும் வராததும் என் கையில் அல்ல, யார் கையில் இருக்கிறது? ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. ஆகவே தான் அருமையான உள்ளே முதல் குறிப்பு என்ன? மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கொஞ்சம் தேவ சன்னியானத்தில் உட்கார்ந்து பாருங்கள், எத்தனை வாய்ப்புகளை ஆண்டவருக்கு என்று தவற விட்டீர்கள். நம்முடைய திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தந்திருக்கலாம், அதை நீங்கள் விட்டுவிட்டீர்களா? நம்முடைய உறவுகளை புதுப்பிப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தந்திருக்கலாம், அதை நீங்கள் தவற விட்டிருக்கிறீர்களா? உங்களை சீர்படுத்துவதற்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தந்தார், அதை நீங்கள் செம்மையாய் பிடித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆகவேதான் முதல் காரியம் என்ன? வாய்ப்புகளை தவறவிட்ட, மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரெண்டாவது ஒன்றை நான் சொல்கிறேன், டிலைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டிலைடு என்று சொன்னால் ஆண்டவர் தாமதிக்கிறது என்று சொல்லவில்லை. நமக்கு ஆண்டவர் தருகிற வாய்ப்புகளை சில சமயத்திலே காலத்தை தள்ளி போடுகிறோம். யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நினிவேக்கு போய் என்று சொன்னார். யோனாவின் புஸ்தகம் 2 பாருங்கள். யோனா யார்? புதிய ஏற்பாட்டிலே பேதுருவை போல யோனாவுக்கு என வைராக்கியம் உண்டு, என வைராக்கியம் அதிகமாக உண்டு. அவனை ஆண்டவர் நினிவேக்கு அனுப்புகிறார். இவன் ஒரு யூதன். நினிவே என்ன என்றால் யூதர் அல்லாத புறமக்கள். ஆனால் என்ன நடந்தது பாருங்கள், இவன் கப்பல் ஏறி தர்சீசுக்கு செல்கிறார். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே கிராஸ் கல்ச்சர் மிஷனரி, அதாவது அவங்களுடைய இனத்தை கடந்த ஒரு மிஷனரி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே இவர் ஒருவர் தான். ஆனால் இந்த மனிதன் அந்த வாய்ப்பை தவற விடும்படியாக தர்சீசுக்கு கப்பலுக்கு கூலி கொடுத்து அவன் போய்விடுகிறான். காரணம் என்ன? ஒரு பக்கத்திலே பார்த்தால் அதனுடைய அடிப்படை கீழ்ப்படியாமை. ஆகவே கீழ்ப்படியாமைதான் அநேகரை ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளாதபடி டிலே பண்ண வைக்கிறது. உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம், உங்களை ஒரு மிஷனரி பணிக்கு அழைத்திருக்கலாம், உங்களை முழு நேர பணிக்கு என்று அழைத்திருக்கலாம், அல்லது ஆண்டவர் திருச்சபையிலே சில பணிகளை செய்வதற்கு உங்களுடைய உள்ளத்திலே தூண்டுதல் கொடுத்திருக்கலாம். எத்தனை பேர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தீர்கள், எத்தனை பேர் அந்த சத்தத்துக்கு அங்கே இடம் கொடுத்தீர்கள்? சிந்திக்க வேண்டும். அநேகர் தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை தள்ளி போடுகிறார்கள். திருமறையிலே அங்கே வாய்ப்பை தள்ளி போட்ட ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆகாய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 2:2 வாசித்து பாருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். அங்கே கோரேஸ் என்கிற ராஜா, பெர்சிய ராஜா, யூதர்களை அழைத்து சொல்கிறான், நீங்கள் எருசலேமுக்கு செல்லுங்கள், உங்கள் தேவாலயத்தை கட்டத் தொடங்குங்கள், அதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுமதி ஆதரவு எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். இவர்கள் போய் அங்கு எருசலேமிலே தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். தேவாலயத்தை கட்டும் போது அவர்களுக்கு 2 பிரச்சனை வருகிறது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், உள்ளேயும் வெளியும் என்ன வருகிறது, பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனையினாலே இந்த அருமையான யூத மக்கள் ஆலயம் கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். அப்படி நிறுத்தி பல ஆண்டுகள் ஓடிவிட்டது. அப்போதுதான் ஆகா என்கிற ஒரு தீர்க்கனை அனுப்பி ஆண்டவர் அவர்களை சுட்டி காண்பிக்கிறார். ஆகா 1:2 பாருங்கள். ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து ஏன் ஆலயம் கட்டவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு ரெடிமேட் பதில் வைத்தார்கள். என்ன பதில் தெரியுமா? ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் வரவில்லை. ஆனால் இவர்களுக்கு மச்சி வீடு கட்ட என்ன இருந்தது, காலம் இருந்தது. அப்படியானால் பொருள் என்ன தெரியுமா? இவர்கள் ஆண்டவரின் அழைப்பை, ஆண்டவருடைய ஆண்டவர் கொடுத்த அந்த பர்பஸை, ஆண்டவர் கொடுத்த பிளானை விட்டுவிட்டு டிஸ்ட்ராக்ஷன்களை போக ஆரம்பித்தார்கள். அநேக சமயங்களிலே நானும் நீங்களும் செய்கிற பிழை என்ன தெரியுமா? உலகத்தினுடைய சில காரியங்களிலே நாம் திசை திருப்பி விடுகிறோம். ஆண்டவரின் ஆலயத்தை பழைய ஏற்பாட்டிலே கட்டுவது, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவருடைய சரீரமாகிய சபையை கட்டுவது. ஆகவே ஆண்டவருடைய சபையை கட்டுவதற்கு நாம் வைத்திருக்கிற ஒரு பெரிய பல்லவி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சபையை கட்ட இன்னும் காலம் வரவில்லை. இது சாக்கு போக்கான ஒரு பொய் தான், உண்மை கிடையாது. ஏனென்றால் மச்சு வீடு கட்ட அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது, தாங்கள் சுகமாய் இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டவில்லையே என்று சொல்லி தீர்க்கர் மூலமாக ஆண்டவர் ஆகாய காலத்து மக்களை சொல்கிறார். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அவர்கள் வாய்ப்பை டிலே பண்ணினார், வாய்ப்பை டிலே பண்ணினார். ஒரு முறை பண்டிதர் பில்லி கிரஹாம் அவர்கள் ஒரு பெரிய குருசேட் நடத்தினார் அமெரிக்காவிலே. அப்போது நடத்தும் பொழுது ஒரு ஹாலிவுட்டிலே ஒரு பிரபலமாய் நடித்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி முன்வரிசையில் உட்கார்ந்து அவருடைய நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாள். மிக கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுது பில்லி கிராமுடைய முறைமை என்ன, அந்த செய்தி முடித்த உடனே ஒரு ஆல்டர் கால், அர்ப்பணம் செய்வதற்கு தூண்டுதல் கொடுப்பார். அர்ப்பண நேரத்துக்கு எழுந்திருங்கள் என்று சொன்ன பொழுது இந்த பெண்மணி வேகமாய் எழுந்து கூட்டத்திலிருந்து வேகமாய் சென்று கொண்டிருந்தாள். ஆகவே அவள் அந்த அர்ப்பண நேரத்தில் இருக்கலே வேகமாய் சென்றாள். தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாய் ஓட்டினாள். திடீரென்று அவளுக்கு ஒரு விபத்து வந்தது. விபத்திலே அவளுடைய வாகனம் மோதி நொறுங்கி போனது.
அவளுடைய அந்த சிதைந்த சரீரத்தின் பக்கத்திலே அவளுடைய கைப்பை திறந்து கிடந்தது. அந்த கைப்பையிலிருந்து ஒரு டைரி கிடந்தது. அதில் அவள் இப்படி எழுதியிருந்தாலும், அதை தமிழிலே நான் சொல்கிறேன், நான் இயேசுவே உம்மை ஏற்றுக்கொள்வேன், இப்போதல்ல இன்னொரு நாள். மடிந்து போனாள். இதை பயமுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், டிலே மிக ஆபத்தானது. எனக்கு வியாதி இருக்கிறது, மருந்தை மருத்துவர் எழுதி கொடுத்திருப்பார், அதை டிலே பண்ணவில்லை என்றால் நான் நித்தியத்தை நோக்கி வேகமாய் போகிறேன் என்று அர்த்தம். டிலே என்பது சாதாரண காரியம் அல்ல. அப்படியானால் சிலர் வாய்ப்பை தவற விட்டிருக்கிறார்கள், சிலர் வாய்ப்பை தள்ளி போட்டிருக்கிறார்கள். நீங்கள் யார் எவர் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் இது ஆண்டவருடைய திருமறை சத்தியம். ஆகவே ரெண்டு குறிப்புகளை சொன்னேன். முதல் குறிப்பு என்ன? அது மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, தவறவிட்ட வாய்ப்புகள். இன்னொன்று டிலைட், அதாவது அதை தள்ளிவிட்ட அல்லது காலம் தடத்தின வாய்ப்புகள். கடைசியாக ஒரு குறிப்பை நான் விளக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், யூஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சில வாய்ப்புகளை நானும் நீங்களும் பயன்படுத்தி இருக்கிறோம், அநேகர் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் சில வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தவில்லை என்று சொல்லவில்லை, அநேக வாய்ப்புகளை பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த பட்டணத்திலே இப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை உருவாக்குவதிலே ஆண்டவர் சித்த வைத்த போது அதிலே ஆண்டவர் உங்களை பயன்படுத்தியிருக்கிறார். அதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இந்த சூழ்நிலையிலும் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று வளர்ப்பதிலே நீங்கள் கவனம் செலுத்தியிருக்கிறீர்கள், அதை நான் பாராட்டுகிறேன். இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று அநேக காரியங்களை செய்து வருகிறீர்கள், நான் உங்களை மிச்சிக் கொள்கிறேன். ஆனால் யூஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சில வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துகிறோம். திருமறை எடுத்துக்கொள்வீர்கள் ஆனால் எஸ்தரின் புஸ்தகம் 4:14 பாருங்கள். யூதர்களுக்கு நெருக்க வருகிறது. உடனே மொர்தெக்காய் அதை எஸ்தருக்கு சொல்லிவிடுகிறான். எஸ்தர் சொல்லுகிறாள், ராஜா என்னை அழைக்கவில்லை, ராஜா அழைத்தால் ஒழிய நான் போக முடியாது என்றாள். உடனே அங்கே மொர்தெக்காய் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்நாட்களில் நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு இன்னொரு வழியாய் வரும். அதனுடைய பொருள் என்ன? தேவன் இந்த காரியத்திற்காக உன்னை ராஜாத்தியாக மாற்றி இருக்கலாமே என்று அந்த மொர்தெக்காய் சொன்ன பொழுது எஸ்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? 3 நாட்கள் இரவும் பகலும் நான் உபாசிக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவிடத்தில் போகிறேன் என்றார். அவள் உபவாசித்து ஜபித்தாள், தாதிமார் உபவாசித்து ஜபித்தார்கள், யூதர்கள் உபவாசித்து ஜபித்தார்கள். ஆனால் 5:3 எஸ்தர் புஸ்தகத்திலே பார்ப்பீர்களானால் அங்கே ராஜாவுக்கு முன்பாக ராஜ வஸ்திரம் தரித்து அவள் நிற்கிறாள். ராஜா அவளை கண்டவுடனே செங்கோலை நீட்டி கேட்கிறான், உன் மன்றாட்டு என்ன என்று கேட்டான். அருமையானுள்ளே, இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்டவள் யார்? எஸ்தர். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள், உலகமெங்கும் ஆண்டவருடைய அடியார்கள், ஆண்டவருடைய நற்செய்திக்காக நிற்கிறவர்கள், விசுவாசிகள், திருச்சபைகள் படுகிற பாடுகளை அறிந்து நாம் ஏனோ தானோ என்று வாழக்கூடாது. முழங்காலை முடக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆகவே ஜெபிக்கிற, உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு வாய்ப்பை எஸ்தர் பயன்படுத்தி கொண்டாள். நெகேமியாவை எடுத்து பாருங்கள். 1:3 நெகேமியா சூசான் அரண்மனையிலே ராஜாவுக்கு பானம் கொடுக்கிற பானபாத்திரக்காரன், ஒரு ஹை பொசிஷன், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறான். ராஜாவையும் ராஜாத்தையும் தினந்தோறும் பார்க்கிற ஒரு சாக்கியம் பெற்றவர். அவனுக்கு செய்தி வருகிறது, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, யூதர்களுடைய நிந்தைகள், அவமானங்கள், இதையெல்லாம் கேள்விப்பட்டபோது துக்கத்தோடு உபவாசித்து அழுகிறான். 2:3 ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். அவன் முகத்தின் துக்கத்தை கண்டபோது ராஜா ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய் என்று கேட்டார். உடனே விஷயத்தை சொன்னபோது ராஜா அவனை அனுப்ப சித்தமாயிருந்தான். எவ்வளவு நாட்கள் செல்லும் என்று சொன்னபோது அவன் தெளிவாய் சொன்னபோது ராஜா அவனை அனுப்புகிறார், எருசலேமிலே சென்று அவன் அலங்கத்தை கட்டுகிறான். அருமையானே, இவன் கம்ஃபர்ட் சோன்ல இருந்து அவன் என்ன செய்கிறான், கஷ்டப்படுகிற ஒரு நிலைக்கு போகிறான். பாருங்கள், நெகேமியா அவ்வாறு சென்று பணி செய்ததின் விளைவு என்ன தெரியுமா? திருமறையிலே அவனுடைய பெயர் இருக்கிறது, திருமறையிலே அவனுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நானும் நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கிறோமா? சபையின் அலங்கங்கள் இடிந்து கிடந்தால் கட்ட வேண்டும், குடும்பத்தின் அலங்கங்கள் இடிந்து கிடந்தால் கட்ட வேண்டும், ஒருவேளை தனிப்பட்ட மக்களுடைய அந்த அலங்கங்கள் இடிந்து விழுந்தால் கட்டுவதற்கு நெகேமியாவை போல எழும்ப வேண்டும். அப்போஸ்தலர் 8 பிலிப்பு ஒரு பெரும் திரள் கூட்ட மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறார். திடீர் என்று கர்த்தருடைய தூதன் சொல்கிறார், வனாந்திர மார்க்கமாய்ப்போ. வனாந்திரத்தில் என்ன இருக்கும்? மணல் தான் இருக்கும். ஆனால் வனாந்திரத்திலே போகிறான், அங்கே எத்தியோப்பிய மந்திரி ஒருவன், அவன் என்ன செய்கிறான், எத்தியோப்பியன் ஒருவன் ஒரு ராணியினுடைய பொக்கிஷ மந்திரி ரதத்திலே எருசலேமிலே தொழுது கொண்டு அவன் திரும்பி வருகிற போய்கொண்டிருக்கிறான் தன் ஊருக்கு. ஆவியானவர் சொல்கிறான், நீ போய் சேர்ந்து கொள் என்றார். அவன் அந்த எத்தியோப்பிய மந்திரி அவன் திருமறை பகுதியை வாசித்து கொண்டு வருகிறான். உடனே இந்த பிலிப்பு கேட்கிறான், நீர் வாசிக்கப்பட்ட பகுதியின் அர்த்தம் தெரியுமா? ஏறி உட்கார சொல்கிறார். அந்த திருமறை பகுதியை வைத்து இயேசுவை அவன் அறிவித்தான். முடிவு என்ன? அவன் திருமுழுக்கு பெறுகிறான், திருமுழுக்கு பெற்று சந்தோஷமாய் போகிறான். ஒரு சபை சரித்திரம் சொல்கிறது, இந்த எத்தியோப்பியன் மூலமாக எத்தியோப்பிய நாட்டிலே திருச்சபை உருவானது. பாருங்கள், பிலிப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தினான். அப்போஸ்தலர் 16:9 பவுல் ஊழியம் செய்யும் போது ஆவியானவர் தடுத்து விடுகிறார். அப்போதான் மகதோனிய நாட்டுக்காரன் வந்து தரிசனத்தில் கேட்கிறான், எங்களுக்கு உதவி செய்யுங்கள். உடனே பவுல் புரிந்து கொள்கிறான், தான் ஊழியம் செய்வது மகதோனிய பகுதி என்று சொல்லி ஊழியத்தை செய்ய போகிறான். பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தினான். மனசாட்சியை தொட்டு பாருங்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஏன் உங்களை மாத்திரம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இந்த தேசத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், ஏதோ ஒரு நோக்கத்துக்கல்ல, நற்செய்திக்காக, ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக, பிறருக்காக வாழ்வதற்காகத்தான் வாய்ப்புகளை தந்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் சொல்லப் போகிறேன். அந்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு சம்பவம். அந்த அம்மையாரின் பெயர் மிஸ்ஸஸ் எவிலின் பிராண்ட் என்பது, பிராண்ட் அம்மையார். கொல்லிமலை அல்லது கல்வாராயின் மலைத்தொடரிலே பணி செய்தவர்கள் இவர்கள். 1879 இங்கிலாந்திலே பிறந்தவர்கள். மிக அழகானவர்கள், மிக அழகாக வஸ்திரம் தரிக்கிறவர்கள். அந்த பெண்மணி இருக்கும் பொழுது அவளுக்கு மிஸ்டரி பாரம் கிடைத்தது. ஆகவே இந்தியாவுக்கு வந்தாள். இந்தியாவுக்கு வரும் பொழுது அந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பிராண்ட் என்கிற அவரை, ஜெஸ்ஸி பிராண்ட் என்கிற அந்த மனிதரை திருமணம் முடித்தார். இந்த ரெண்டு பேரும் கொல்லிமலையிலே போய் ஊழியம் செய்தார்கள். கொல்லிமலையிலே ஊழியம் செய்யும் பொழுது 2 பெற்றார்கள். ஒரு பையன் பேர் பால், ஒரு பேர் கோனி. இந்த ரெண்டு பேரையும் இங்கிலாந்திலே படிக்க வைத்துவிட்டு இந்த பிராண்டும் அவனுடைய துணைவியாரும் கொல்லிமலையிலே வேலை செய்தார்கள். இந்த அம்மையார் மிஸ்டரி ஊழியத்திற்கு அனுப்பும் போது, இங்கிலாந்திலே வழியனுப்பும் போது ஒருவர் சொன்னாராம், சி லுக்ஸ் மோர் லைக் அன் ஆக்ட்ரஸ் தேன் எ மிஸ்டரி என்று சொன்னார்களாம். அவர்கள் போகும்போது அவ்வளவு அழகாக ஒழித்திருந்தார்களாம். இங்குள்ள வெயில், இங்குள்ள சகதிகள், இங்குள்ள சூழ்நிலைகள் அவர்களை பாதித்தது. ஆனால் ஆண்டவரின் பாரம் அவர்கள் இருவரையும் ஊழியம் செய்ய வைத்தது. அங்கே ஒரு விஷ காய்ச்சலிலே பிராண்ட் மடிந்து போனார். அங்கே அடக்கம் பண்ணினார். அங்கே அடக்கம் பண்ணி, அங்கே சொல்ல வேண்டுமென்றால் அங்கே அடக்கம் பண்ணின பிறகு 68 இங்கிலாந்துக்கு சென்றார்கள். இங்கிலாந்து சென்றபோது அந்த மிஷனரி ஸ்தாபனத்தில் கேட்டார்கள், என்னை மறுபடியும் கொல்லிமலைக்கு அனுப்புங்கள், கொல்லிமலைக்கு அனுப்புங்கள். அவர்கள் சொன்னார்கள், 68 ஆகிவிட்டது, கொல்லிமலைக்கு அனுப்ப முடியாது. இரண்டாவது, அப்படியே நாங்கள் அனுப்பினாலும் நீ மலையிலே வாழக்கூடாது, சமபூமியிலே வாழ வேண்டும். ஆனால் முடியவே முடியாது என்று சொன்னபொழுது இந்த அருமையான அந்த ஈவ்லின் பிராண்ட் என்கிற அம்மையார் சொன்னார்களாம், ஒரே ஒரு வருடம் என்னை அனுப்புங்கள். உடனே சொன்னார்கள், ஒரே ஒரு வருடம் அனுப்புவோம். 70வது வயதிலே கொல்லிமலைக்கு வந்தார்கள். அவர்கள் வரும்போதே ஒரு பிளான் வைத்திருந்தார்கள், ஒரு வருடம் அந்த மிஸ்ட்ரி ஸ்தாபனத்தில் வேலை செய்ய வேண்டும். அந்த முடிந்த பிற்பாடு ரிசைன், அதை முடிந்த பிற்பாடு தான் ஒரு அமைப்பை உருவாக்கி கொல்லிமலையிலே சாகும் வரிந்த ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே ஒரு வருடம் அனுமதியிலே வந்தார்கள், வேலை செய்தார்கள். அந்த ஒரு வருடம் முடிந்த உடனே உடன் மிஸ்டரிகள் எல்லாம் ஒரு அழகான ஒரு விளக்கை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கொடுத்து அதை விடைபெற்ற உடனே அம்மையார் சொன்னார்கள், நான் இனி ஊழியம் செய்ய போகிறேன். எதிர்ப்பு வந்தது, அநேக போராட்டம் வந்தது. ஆனால் கொல்லிமலையிலே 70வது வயதிலே தன்னுடைய பணியை தொடர்ந்தார்கள். 96 வயது வரை இங்கே இருந்தார்கள். 96 வயது. அவர்கள் ஒரு முறை குதிரையிலே போகும்போது விழுந்தார்கள், கால்கள் உடைந்து கொண்டது, அநேக வியாதிகள். ஆனால் ஊழியத்தை நிறுத்தவே இல்லை. அந்த கொல்லிமலையிலே உள்ள எல்லா பகுதியிலும் போய் ஆண்டவருக்கு என்று வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். அவருடைய ஒரு மகன் பேர் டாக்டர் பால் பிரான், அமெரிக்காவில் வாழுகிறவர் டாக்டர் பால் பிரான். அவர் என்ன செய்தாராம், அந்த பால் பிரான் என்பவர் குஷ்டரோக வியாதியை சுகமாக்கிற நவீன யுக்திகளை கண்டுபிடித்த ஒரு சிறந்த ஒரு மருத்துவர். அவர் தன் தாயை போய் பார்க்கும்போது பார்த்தாராம், 96 வயது, ஆனால் இளம் வயது போல காணப்பட்டார்களாம். அவர் அந்த பால் பிரான் அதை விவரமாக எழுதுகிறார். 96 வயதிலே அவர்கள் மடிந்து போனார்கள். 96 வயது வரை ஒரு பெண் நற்செய்திக்காக தன்னுடைய நாட்டை விட்டு வெப்பமும் உஷ்ணம் நிறைந்த அந்த பகுதியில் வந்து ஊழியம் செய்தார்கள் என்றால் அவளுடைய வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினார்கள். கேட்கலாம், ஐயா மிஸ்டர் பிராண்டும் மிஸ்ஸஸ் பிராண்ட் என்ற ரெண்டு பேரும் அந்த கொல்லிமலையிலே இறந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்களே, பிள்ளைகள் என்ன ஆனார்கள்? அதில் ஒரு பையன்தான் டாக்டர் பால் பிரான். இந்த பால் பிரான் அநேக புஸ்தகங்கள் எழுதியிருக்கிற, உங்களை வாய்ப்பிருக்க வாங்கி பாருங்கள். ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேடு ஒரு ஆங்கில புஸ்தகம், இன்ஹிஸ் இமேஜ் என்கிற ஒரு ஆங்கில புஸ்தகம் எழுதிய, த கிஃப்ட் ஆஃப் பெயின் ஒரு அருமையான புஸ்தகம், காட் ஃபார் எவர் ஃபீஸ்ட், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நூலை எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், என் தகப்பனும் தாயும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திய பொழுது நாங்கள் நன்றாக இருக்கிறோம். ஆண்டவர் சார்பாக ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் வாய்ப்பை தவறவிட்டீர்களா, வாய்ப்பை தள்ளிவிட்டீர்களா, அல்லது வாய்ப்பை பயன்படுத்துகிறீர்களா? எத்தனை ஆண்டுகள் நானும் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறோம் என்று யாருக்கு தெரியாது? எவ்வளவு காலம் ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை ஜீவனோடு வைப்பார் என்று நமக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எவருக்கு தெரியாது? இன்னைக்கு ஆண்டவர் சன்னியானத்தில் அலசி பாருங்கள், ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகளை தந்தார். எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி வாலிப வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவர் அவளுக்கு ஒரு மிஸ்டரி ஊழியம் செய்ய அழைப்பை கொடுத்தார். அப்பாவிடத்தில் சொன்னால் அப்பா முடியாது என்றார்கள், அம்மாவிடத்தில் சொன்னால் அம்மா முடியாது என்று சொன்னார்கள், பெற்றோர்கள் சொன்னார்கள் திருமணம் முடிந்த பிற்பாடு போய் என்றார்கள். திருமணம் முடித்தாள், முடித்தவுடனே கணவனிடத்தில் கேட்டார்கள், கணவன் சொன்னார் அது மலையேறும் அனுபவம் என்றார். மாமியாரிடத்தில் சொன்னார்கள், மாமியார் ஒரு யுத்தமே செய்ய ஆரம்பித்தாள், மாமனார் என்றால் மிரட்ட ஆரம்பித்தாள். கடைசியாக பிள்ளைகள் ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை திடீரென்று இறந்து போனது. இறந்த உடனே இந்த பெண்மணி அழுதாள், நான் மிஸ்டரி ஊழியத்துக்கு போகாதனாலே என் பிள்ளை எடுத்து விட்டாரா? அப்படி அல்ல, அந்த சமயத்தில் அவள் மிஸ்டரி பணிக்கு செல்ல வேண்டும் என்று துடித்தாள். ஆனால் வீட்டில் உள்ள யாரும் விடவில்லை. அந்த வாய்ப்பை கடைசி பெருந்தும் இழந்து போனாள். சில தீர்மானங்களை, சில வாய்ப்புகளை சில காலங்களில் நாம் செய்யவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாய்ப்பு திரும்பவே வராது. நான் ஜெபித்தேன், ஆண்டவர்
நமக்கு தந்த ஒரு அருமையான செய்தி, அதை கலப்படம் இல்லாமல் நான் சொல்லியிருக்கிறேன்.
ஆகவே மூன்றே வாய்ப்புகள், மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டிலைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். ஒருவேளை வாய்ப்புகளை தொலைத்து தவறவிட்டீர்களா, வாய்ப்பை தள்ளி போட்டிருக்கிறீர்களா, அல்லது வாய்ப்பை அதை பயன்படுத்தி வாழுகிறீர்களா? ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வார்த்தையை சொல்கிறேன். என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் வாய்ப்பை தொலைத்து விடக்கூடாது, வாய்ப்பை தள்ளிவிடக்கூடாது, வாய்ப்புகள் வரும்போது அதை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஆகவே வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம் சபையை கட்டுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பதற்கு எவ்வளவோ சமயம் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை சீரமைப்பதற்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய உறவுகளை செம்மைப்படுத்துவதற்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கிறது. நித்தியத்துக்காக உழைப்பதற்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வாய்ப்பை பயன்படுத்தினீர்களா? எழுந்திருப்போமா? நாம் ஜெபம் செய்ய போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடிக்கொள்வோம். கண்களை எல்லாரும் மூடிக்கொள்வோம். எல்லாரும் மூடிக்கொள்வோம். விடுதலையோடு இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். கைகளை உயர்த்துவது தவறு கிடையாது. யுத்தத்துக்கு சரணடைகிறவன் இரண்டு கரங்களை உயர்த்தி சரணடைவான். ஆண்டவரே, என் கரங்களை உயர்த்துகிறேன் என்றால் என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்கிற நிலைக்காகத்தான் கைகளை உயர்த்தி சொல்கிறேனே தவிர எனக்காக அல்ல. எல்லார் கண்களை மூடுங்கள். இரண்டு கரங்களை நல்லா உயர்த்தி கொஞ்ச நாவுகளை திறந்து ஜெபியுங்கள். 3 அல்லது 4 நிமிடம் தான் நான் எடுப்பேன், அதற்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். அருமையான சகோதரனே, தயவு செய்து கண்களை மூடுங்கள், கரங்களை உயர்த்துங்கள், ஜெபிக்க தொடங்குங்கள். என் ஆண்டவர் சார்பாக நான் துணிச்சலா கேட்கிறேன். இங்கே வாய்ப்பை தவறவிட்டவர்கள் இருக்கிறார்கள், வாய்ப்பை தொலைத்தவர்கள் இருக்கிறார்கள், வாய்ப்பை தள்ளிவிட்டவர்கள் இருக்கிறார்கள், வாய்ப்பை பயன்படுத்தினவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் வாய்ப்பை தொலைத்தவனாக அல்ல, வாய்ப்பை தள்ளி போட்டவனாக அல்ல, ஒவ்வொரு வாய்ப்பையும் அந்தந்த காலத்திலே பயன்படுத்த எனக்கு பலந்தாரும், உதவி செய்யும், உதவி செய்யும். யாவரும் கைகளை கீழே போட்டு விடுங்கள். யாரும் கைகளை உயர்த்த வேண்டாம், சத்தத்தையும் உயர்த்த வேண்டாம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா, இந்த செய்தி எனக்கு புரோஜனமாக இருந்தது. ஆண்டவர் தன்னுடைய சத்திய வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார். நான் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிற எல்லா வாய்ப்புகளையும் என் ஆண்டவருக்கென்று நான் பயன்படுத்த விரும்புகிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் வாய்ப்புகளை தவற விட்டது உண்டு, வாய்ப்புகளை தள்ளிவிட்டது உண்டு. என்னை ஆண்டவர் மன்னிக்கட்டும். இன்று என்னை மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படி சொல்லுகள் யார் உண்டு? இருக்கிற இடத்துல உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். நான் ஜெபிக்க போகிறேன். எனக்காக நீங்கள் கைகளை தூக்க வேண்டாம். உங்களுக்காக நன்றாக யோசித்து உங்கள் வலதுகரத்தை உங்கள் தலைக்கு மேலே தைரியமாக உயர்த்துங்கள். உங்களை முன்னாலே வாருங்கள் என்று நான் அழைக்கப் போகிறதில்லை. இருக்கிற இடத்திலே நின்று நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை உம்முடைய கையிலே கொடுக்கிறேன். அநேக வாய்ப்புகளை நான் இழந்திருக்கிறேன், அநேக வாய்ப்புகளை நான் தொலைத்திருக்கிறேன், அநேக வாய்ப்புகளை நான் காலத்தை தள்ளி போட்டிருக்கிறேன். என்னை மன்னியும். இன்றைக்கு ஒரு முடிவெடுக்கிறேன். இயேசுவே, நீர் பலன் தருவீர் என்றால் வாய்ப்புகளை ஒவ்வொன்றாய் பயன்படுத்த எனக்கு கிருபையும் வல்லமையும் இரக்கத்தை தாரும் என்று சொல்லி யார் யார் கைகளை உயர்த்தி காண்பியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கப் போகிறேன். முன்னாலே வாருங்கள் என்று சொல்ல போறதில்லை. உங்கள் வலது கரத்தை உங்கள் தலைக்கு மேல தைரியமாக உயர்த்தி காண்பீங்கள். எத்தனை பேர் உயர்த்துகிறீர்கள் என்று நான் பார்க்க போகிறதில்லை. எத்தனை பேர் உயர்த்துகிறேன் என்று நான் எண்ணப் போகிறதும் இல்லை. அது என்னுடைய வேலை இல்லை.
ஆண்டவர் கொடுத்த இந்த திருமறை செய்தியை ஆண்டவர் கொடுத்த சபையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அதிகமாய் நேசிக்கிற ஒரு திருச்சபை. உங்களுக்காக என்னால் ஏந்த பரிந்தும் எப்போதும் என் தனி ஜபங்களிலே உபவாசங்களிலே நான் ஜபிக்கிறவன். அந்த உரிமையோடு தான் நான் பேசுகிறேன். வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் என்று கைகூப்பி கேட்கிறேன், கைகூப்பி கேட்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் இன் கிரைஸ்ட் ஆண்டவரே, வாஷிங்டன் திருச்சபைக்காக இந்த திருமறை செய்தியை தந்தீர். அந்த செய்தியை எனக்கு கிடைத்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே அதை சொல்லியிருக்கிறேன். எங்களிலே அநேக வாய்ப்புகளை தவற விட்டிருக்கிறோம், தொலைத்திருக்கிறோம். சில வாய்ப்புகளை தள்ளி போட்டிருக்கிறோம். ஆனால் இன்று முதல் எங்களுக்கு அருளப்படுகிற எல்லா வாய்ப்புகளையும் கிறிஸ்துவுக்கென்று, சபைக்கென்று, குடும்பத்திற்கென்று, தேசத்துக்கென்று, நற்செய்திக்கு என்று, மிஷனரி பணிக்கு என்று, எழுப்புதலுக்கு என்று நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு பலந்தாரும். அர்ப்பணித்த எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் செய்து தாரும். எங்கள் திருச்சபை இன்றைக்கு இருப்பது போல ஆயிரக்கணக்கான மடங்கு இந்த திருச்சபை பழுகுவதை பார்க்க உதவி செய்யும். என் மரண மூச்சு அடங்கும் பரியந்தம் இந்த சபைக்கு வந்து போகும் ஒரு பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருங்கள்.